கைலாச யாத்திரையை பற்றி கேட்டு இந்த வினா வந்திருக்கின்றது. அதாவது கைலாச யாத்திரை திருநாவுக்கரசர் காலத்தில் இயலாத ஒன்றாக இருக்க தற்போது உல்லாச பிரயாணம் செல்வது போல் சென்று வர இயல்வது பக்தியை பாதிக்காதா?
இது இந்த கேள்வி நாங்கள் முன்பு ஒரு முறை இதை பார்த்தது போல ஞாபகம்,
முந்தியும் பார்த்திருக்கோம்,
முந்தியும் பார்த்தே
மாதிரி திருப்பியும் வந்திருக்கின்றது.
சரி,
கைலாச யாத்திரையை பற்றி. கைலாய யாத்திரை எங்களுக்கு தெரியும். கைலாசம் என்பது இமயமலையினுடைய சிகரங்களில் ஒன்று, உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். அப்போ கைலாயம் உயரமான சிகரம் அல்ல. கைலாயம் வந்து எங்களுக்கு சைவத்திலே, எங்களுடைய இந்து மதத்திலே புனித சிகரமாக கருதப்படுகின்றது. இந்த கைலாஷ் வந்து இன்றைய இருப்பிடத்தை பார்த்தால் இந்த சீனாவின் ஒரு பகுதியாகிய திபெத்திலே காணப்படுகின்றது, இந்தியாவின் வட எல்லை பகுதியிலே காணப்படுகின்றது. இந்த கைலாசத்துக்கு பல பேர் யாத்திரை சென்றிருக்கின்றார்கள், அன்றைக்கும் சென்றிருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலேயே அது காணப்படுகின்றது. இந்த கைலாச யாத்திரையை பற்றி திருநாவுக்கரசு நாயனார் காலத்திலே அவர் இந்த கைலாய யாத்திரைக்கு முயன்று காசி வரைக்கும் போய் வழிபட்டு வந்தார். அப்பாலே இந்த கைலாயத்துக்கு முயன்று தன்னுடன் இருந்த ஆக்கள் அவர் கூட்டமாகத்தான் போயிருந்தார். அவர்களை அனுப்பிவிட்டு தானே அவர் அங்காலே முயன்று போனதாகவும், நடந்து சென்று முடியாத காரணத்தினாலே அவர் அப்பொழுதும் தவழ்ந்து சென்றதாகவும், தவழ்ந்து சென்று முடியாத போது அவர் உருண்டு சென்றதாகவும், என்புகள் உழம்பு எல்லாம் தேய்ந்து புண்ணாகிய நிலையிலே அவர் நினைவு தப்பி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகின்ற காலத்திலே இறைவன் அவருக்கு தோன்றி கைலாசன் போவது இந்த பூத உடலோட, அதாவது நாவுக்கரசருடைய அன்றைய இது, ஏன்னா அவருக்கு 80 வயசுக்கு கிட்ட வந்துட்டது இல்லையா. அப்போ இந்த பூத உடலோடு நீர் கைலாசம் போவது இயலாது என்று சொல்லி அவருக்கு சொன்னதாகவும், அப்பொழுது அவர் கைலாச காட்சி கண்டல்லாது மீளேன் என்று அவர் சொல்லி, அப்புறம் அவர் சிவன் சொன்னார் அங்கே இருக்கிற ஒரு ஆற்றிலே இறங்கி நீ கைலாச காட்சியை காண்பாய் என்றால், அவர் அங்கே அதில் அந்த தண்ணிக்குள்ளே போய் போக அங்கே திருப்பி எழும்பியது திருவையாற்றிலே தென்னாட்டில் தான் சொல்லுவார். அங்கே அவருக்கு கைலாச காட்சி, த ரியலைசேஷன் ஆஃப் த கைலாஷ் தர்ஷனம், இட்ஸ் நாட் த கைலாச காட்சி அல்ல, ரியலைசேஷன் ஆஃப் த கைலாச தர்ஷன். கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் தீர்ப்பாதன் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகின்ற, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று பாடுகின்றார். அப்படி நிறைய அந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய ரூபமாக காணுகின்ற அந்த கைலாச காட்சி இவர் கண்டு கழித்தார். அது திருவையாற்று பதிகத்திலே அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றிலே வருகின்றது. இது திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றில் நடந்த கைலாய காட்சி பெற்ற உண்மை, அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த வரலாற்றில் சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தில் இதை பற்றி விவரமாக காணப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார் அந்த கைலாயமனைய காட்சியை காணுவதற்காக அவர் நடந்து போகிறார். அப்போ அன்னதன்மையர் கைலையை அணைவதற்கு, கைலையிலே போய் வழிபடுவதற்காக, அருளார் மண்ணெந்தீண்டமிழ் புவியின் மேற்பின்னையும் வெளுத்த நன்னெடும்புணத்தடமொன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம்புனை பரமரோர் முனிவராம்படியால் என்று அவர் கைலாயத்துக்கு போகின்ற காட்சியை சொல்லுகின்றார்கள். அதிலேயே அவருடைய அவர் நடந்து போய் களைத்து வருகின்ற பொழுது பிறகு உருண்டு போனார் என்று சொல்லி, அப்போ உருண்டு போகின்ற பொழுது அவருக்கு நிறைய அவர் சொல்ல, மா செல்வற்கலையாயுடையார் மார்பின் முன்னூலும் தேசுடை சடை மவுளியின் நிறம் மெய்திகள ஆஷின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி. சிவன் அங்கே ஒரு பிராமணராக வருகின்றார், பூநூல் தரித்து கலையாடை அந்த போட்டுக்கொண்டு வாரர் வந்து பேசி உற்றதோர் உணர்வுற விளம்புவர் பெரியோர் என்று சொல்லி அவர்கள் அந்த காட்சியை வந்து சொல்லுகின்றார். அப்படிக்கு அந்த காட்சிக்கு போய் அவருக்கு அந்த கைலையை பார்க்க முடியாமல் இருந்தபோது இறைவனே அவரை சொல்லுகின்றார், இங்கே போய் அந்த காட்டிலே தாழ்ந்து இந்த குளத்திலே எழும்பி அவர் இந்த காட்சியை கால்வாதக்கு அவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த ஆயவாறு மற்றவர் மனங்களை புற கைலை மேயநாதர் தந்துணையொடும் வீட்டிருந்தருளை தூய தொண்டருந் தொழுது எதிர் நிற்க அவன் கோல அவக்கோலன் செய்தாக்கினார் திருவையார் அமர்ந்தமைதிகள. அப்பொழுது இந்த மாதர்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் என்ற பாடலை பாடி அவர் இந்த காட்சியை
காணுகின்றார்.
இது நாமக்கரசுடைய கைலாச யாத்திரை. இன்றைக்கு கைலாசத்துக்கு போறவர்கள் இருக்கிறார்கள் கூட இந்த கைலாசத்துக்கு போனால் இந்த தரிசனம் கிடைக்குமோ? கைலாசத்தை பார்க்கலாம், நாவுக்கரசருக்கு கிடைச்ச தரிசனம் கிடைக்குமோ தெரியாது.
அதுதான் அது எப்படி
கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இன்றைய கைலாசத்துக்கு போவர்கள் போட்டோ பிடிக்கிறார்கள், படம் பிடிக்கிறார்கள், இயற்கை காட்சிகளை சொல்லுகிறார்கள், போற வழியில அந்தந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்படி ஒருவரும் வந்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுவதாக காணவில்லை. ஆகவே மாணிக் அப்பர் சிவாமிகளுக்கு கிடைத்த கைலாய தரிசனம் வேறு. இன்றைக்கு நாங்கள் ஏஜென்ட்ல ஃப்ளைட் புக் பண்ணி போய் நாங்கள் நேபாள கூடாக அங்கால புறக அங்கால ஹெலிகாப்டர்லேயோ அல்லது ஃபோர்வீல் டிரைவிலேயோ போய் அங்கே போய் பார்த்துக்கின்ற கைலாச தரிசனம் வேறு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்ததாக இன்னொன்று, இங்கே இருப்பது பூலோக கைலாசம். அவர் கேட்கின்ற கேள்வி, கைலாசத்தில் சிவபெருமான் இருக்கிறார், கைலாசத்தில் சிவபெருமான் இருக்கின்றார், சிவன் எங்கும் உள்ளார், அவர் இல்லாத இடம் இல்லை. ஆனால் இந்த பூலோக கைலாசம் போல எங்களுக்கு இன்னும் இரண்டு கைலாசங்கள் உண்டு. இந்த பூ உலகத்திலே இருக்கின்ற கைலாசம், இந்த பூமியில் இருக்கிற பூலோக கைலாசம். இது ஒரு மினி ரெப்ரசன்டேட்டிவ். இதுக்கு இப்போ இந்த மாதிரி என்ன அந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் என்று சொல்லுவார்கள், எங்களுடைய கவிஞர் ஷேக்ஸ் அவர் பிறந்த இடம் ஸ்ட்ராட்ஃபோர்ட் என்று சொல்லுவார்கள். ஷேக்ஸ்பியர் வந்து அங்கே தான் பிறந்தார். ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராட்ஃபோர்ட் இருக்குது. கனடாவில் இருக்குது ஸ்ட்ராட்ஃபோர்ட், நியூசிலாண்டில் இருக்குது ஸ்ட்ராட்ஃபோர்ட். ஏன்னா அந்த ஞாபகத்துக்காக அந்த இதுக்காக அங்கே வச்சிருக்கிறார்கள் மினி ரிப்ளைக்காக. அதே மாதிரியாக இங்கே இருப்பது பூலோக கைலாஷ்
கைலாஷ்.
இதற்கு மேலாக எங்களுடைய பூ உலகத்துக்கு அப்பாலே பிரகதி மாயா உலகங்கள் 164 புவனங்கள் உள்ளன. 108 சக 56 164 புவனங்கள் உள்ளன. இதற்கும் அப்பா பியோண்ட் திஸ் 164 கொஸ்மிக் வேர்ல்ட்ஸ் தங்க, அந்த 164 அண்டத்தொகுதிகளுக்கும் அப்பாலே அங்கால போனால் அங்கால அசுத்த மாயா தத்துவ புவனங்கள். அவை இந்த பில்டிங் பிளாக்ஸே வேறு. எங்களுடைய புவனங்களுடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து பிரகிருதி மாயா, அசுத்த மாயா, பிரகிருதி மாயை. ஆனால் அதுக்கு அங்கால இருக்கிற புவனங்களுடைய பில்டிங் பிளாக் வந்து அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயா புவனங்களிலே அராக தத்துவத்தில் உள்ள புவனங்களில் ஸ்ரீகண்ட பரமசிவர் இருக்கிறார். ஸ்ரீகண்ட பரமசிவர் பரமசிவனுடைய சுரூபம் பெற்ற மிக உயர்ந்த உன்னதமான ஆன்மா. எங்களுக்கு அவர் தான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். தியானத்தில் அமர்ந்திருக்கும் சிவன் அவர் தான். பல பேர் கேட்பார்கள் சிவன் யாரை நோக்கி தியானிக்கிறார். ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சுரூபம், அவருடைய சிவந்த மேனி நீலகண்டம், அதுதான் சிவனுடையது. பல நினைப்பது போல சிவனுக்கு நீலத்தெருமேனி அல்ல. இன்னைக்கு கலண்டர் படங்களில் அல்லது பிக்சர்ஸில் இருக்கிறவாருன்னு, அது நீலலோக ருத்ரருக்கு மட்டும்தான் நீலத்திருமேனி உண்டு. ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு சிவந்த மேனி சிவனைப் போல காலத்திலே கண்டம்
கண்ட
கருத்து, அது ஸ்ரீகண்ட ருத்ரர்
நஞ்சுண்ட கண்டம்,
நஞ்சுண்ட கண்டம். அப்போ ஓவியங்கள் வரைகின்ற பொழுது, ஆலயங்களிலே அந்த ஓவியங்கள் வைக்கின்ற பொழுது இதை கவனிக்க வேண்டும். இந்த விதத்திலே இருக்கின்ற அந்த சிவன், அந்த சிவனுடைய ரெப்ரசன்ட் நீ ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கின்ற அமருகின்ற கைலாசம் ஒன்று இருக்கின்றது. அது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கைலாசம். அந்த அசுத்தமய தத்துவம் ராக தத்துவ பூணங்களில் ஒன்றிலே இருக்கின்றது. நமது சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்திலிருந்து வந்ததாக நமது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பெரிய புராணம் சொல்லுது. அவர் வந்த கைலாசம் இந்த கைலாசம்.
ஓ,
அவர் அங்கே சிவனுக்கு சிவனுடைய சாரூபம் பெற்று சிவனுடைய ரூபத்திலே இருந்தார். அவ்வளவு கொள்ளை அழகு அவருக்கு தொண்டமாக இருந்தவர். இந்த அசுத்தமய புவனங்களிலே இருக்கின்ற கைலாசம் அது அடுத்த ஒரு கைலாசம். இங்கே வந்து இருக்கின்ற ஆன்மாக்கள் வந்து சொல்லுவார்கள் பிரளயாகலர். எங்களுக்கு இந்த பிரகிருதி மாயையில் இருக்கிற எங்களை போன்ற ஆன்மாக்கள் வந்து சகலர்கள். எங்களுக்கு சகல விதமான மூன்று
மலங்களும்
உண்டு, மும்மலங்களும் உண்டு, ஆணவன் கர்மம் மாயை. இந்த மாயை என்ற குற்றம் இந்த அசுத்த மாயையிலே கிடையாது. அங்கே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆணவன் கர்ம என்ற ரெண்டு குற்றங்கள், எங்களுக்கு எண்ணிறந்த புறவி இந்த உலகத்தில். அவர்களுக்கு எங்களை விட முன்னேறிய ஆன்மாக்கள் அவர்களை ஒரு சில புறவிகளிலேயே மொத்தி அவர்களுக்கு கர்மா உண்டு. அதுதான் சுந்தரர் அங்கே அம்பாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அடியவர்களாகிய கமலினியும் அணிந்தது யாரையும் பார்த்து காதல் கொண்டார். அது கர்மாதானே. அந்த கர்மாவினாலதான் அவ இங்க வந்து பிறந்தது.
இங்க வந்து பிறந்தது சங்கரியார்.
மேலுலகத்திலிருந்து கீழே வந்து பிறப்பது வளமை இல்லை ஒரு நாளும். ஆனால் எங்களுடைய நன்மைக்காக இறைவன் அனுப்புறேன். ஆனோடினாலே அவரை அவதாரம் என்று சொல்லுகிறோம். அவதாரம் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் வந்து பிறப்பதில்லை, மேநிலையில் உள்ள கடவுளுடைய சரூபம் பெற்ற ஆன்மாக்கள் வந்து பிறக்கிறது.
அவதாரம்,
அவதாரம், அந்த அவதாரமாக வருகின்றது. அப்படி வந்து பிறந்தார் சுந்தரர். அதான் அந்த ரெண்டாவது கைலாசம் நாங்கள் சொல்லுவது. இது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய புபானத்திலே இருப்பது. மூன்றாவது கைலாசத்தை சொல்லுவது மகா கைலாசம். மகா கைலாசம் கொண்டா இந்த சுத்தமாயா புவனங்களுக்கு அப்பாலே இருக்கின்ற புவனங்கள், அசுத்தமாயா புவனங்களுக்கு அப்பால் இருக்கின்ற புவனங்கள் சுத்தமாயா புவனங்கள். இந்த சுத்தமாயா புவனங்களையும் தாண்டி இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு தத்துவ அதீதனாக பியாண்ட் திஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் வேர்ல்ட், பியாண்ட் திஸ் ஃபினாமினல் வேர்ல்ட் இருக்குதுதானே, அதுகளுக்கும் அப்பாலே இருக்கின்ற பரசிவன், பராசக்தி, அவர்கள் அமர்ந்திருக்கின்ற கைலாசம் வந்துதான் எங்களுடைய பரலோகத்தில் இருக்கின்ற கைலாசம், மகா கைலாசம். லலிதா சகஸ்ரநாமம் அருமையாக சொல்லும். மகா ஓம் ஸ்ரீ மகா கைலாச நிலையாயை நமக. மகா கைலாசத்தில் நிலை கொண்டிருப்பவளுக்கு நமஸ்கார்,
நமஸ்கார்.
அது மகா கைலாசம். இந்த மகா கைலாசம் போனால் தேர் இஸ் நோ மோர் ரிட்டர்ன் ஹியர். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தது ஸ்ரீகண்டருடைய கைலாசத்தில் இருந்து, சென்றது மகா கைலாசத்துக்கு, சென்றது இந்த கைலாசத்துக்கு போயிடல. இங்க அங்க போய்க்குள்ள வேற கேட்கினவங்க சொல்லுவார்கள், மந்திர மாமுனிவன் இவன் யாரென. மந்திர மாமுனிவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், சிவனை இவர் யார் என்ற. நந்தமரூர நன்றான் நொடித்தான் மலையுத்தமணி. சுந்தரமூர்த்தி நாயனார் தானே ஆவணப்படுத்தி எழுதி அங்கே இருந்து கூறிய சர்வீஸ், அங்கே இருந்து கருணதேவனை பிடித்து கூறிய சர்வீஸில் இங்கே அனுப்பிவிட்டார். இதை கொண்டே திருவஞ்சக்களத்தில் சேர்ப்பி என்று அப்படித்தான் இந்த வந்து சேர்ந்தது. நொடித்தான் மலை பதிகம் சுந்தருடைய கடைசி தேவாரம். இட்ஸ் எ டிரெக்ட் கமெண்ட்ரி ஆஃப் த வே டு கைலாஷ். பார்த்தா தெரியும். அப்போ இது மூன்றாவது கைலாஷம். அங்கே போனால் மீட்டிங்கு வந்து வினை பிறவிசாராமே, தேர் இஸ் நோ மோர் ரிட்டர்ன் ஹியர். அது பரலோகம், அது பரசிவன் பராசக்தி அமர்ந்திருக்கின்ற இடம். இந்த மூன்று கைலாசங்கள் இருக்கின்றன. இது பூலோக கைலாசம் நம்மளுக்கு நெச்சு கும்பிட்டு இப்படி போய் உலண்டு உலண்டு போய் வந்தால் அந்த போற வழியில கிடைக்கிற புண்ணிய அனுபவங்களினால இந்த பரலோகத்தில் இருக்கிற கைலாசத்துக்கு ஏதோ ஒரு புறவியலே போய் அணவோம் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற கைலாசத்துல புண்ணியம் இருந்தால் நாமக்கரசரு கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு இறைவனுடைய அருள் இருந்தால் அவர் காட்ட நாம்களும் கண்டறியாதன கண்டேன் என்று கைலாச காட்சியை கண்டு இன்புறலாம் என்று வாக்கியமோ அந்த பாக்கியம் தெரியாது. இதுதான் கைலாச யாத்திரையினுடைய விளக்கம்.
இந்த காசி விஸ்வநாத் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த டெல்லியில அங்கார போய் நீங்க சொன்ன
காசி விஸ்வநாதர்,
காசி விஸ்வநாதர் தானே கைலாசம் போற அந்த சுற்றுலா.
காசி விஸ்வநாதர் வந்து சமதரையில் இருக்கின்ற தலம், கங்கை இருக்கின்ற காசி என்கின்ற அது மிகவும் புராதனமான நகரம், புராதனமான நகரம். இந்த காசி வந்து அரிச்சந்திர மகாராஜா காலத்திலேயே இருக்குது. இன்றைக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 5000-8000 வருஷங்களுக்கு பழமையான நகரம் அது.
பழமையான
அதே மாதிரியான பழமையான நகரம் தான் இன்றைக்கு இருக்கிற மதுரை.
மதுரை,
மதுரையை பழமை பழமை என்று சொல்ல ஒருவரும் கேட்கவில்லை. தமிழ்ச்சங்கத்தினுடைய தங்கம் வளர்த்த மதுரை, மூன்றாம் தமிழ்ச்சங்கமே கிட்டத்தட்ட 4000 வருஷம் இருந்தது. இந்த கரண்ட் ஈரா காலத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் அது இருந்தது என்று சொல்லும் பொழுது ஒருவரும் நம்பவில்லை. சங்க காலம் ஏதோ கிறிஸ்துக்கு முன் 300, கிறிஸ்துக்கு பின் 200 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மதுரை நகரிலேயே அங்கால போய் அந்த கத்தாளியை எடுத்தால் 5000-6000 வருஷங்களுக்கு முந்தைய கத்தாளிகள் இன்றைக்கு கண்டெடுக்கிறார். அவ்வளவு வெறநாட்டு பழமை வாய்ந்தது இன்றைக்கு இருக்கிற மதுரை, மூன்றாம் தமிழ்ச்சங்கம். அதே மாதிரியாக காசியும் புராதனமான நகரம், புராதனமான நகரம். ஹரிச்சந்திர மகாராஜா இருந்து வரும், மகாபாரதத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, புராணங்களில் வருது. அந்த காசி மாநகரிலே இருக்கின்ற சிவன் விஸ்வநாதர்,
விஸ்வநாத்
விஸ்வநாதர். காசி என்றால் ஒளி, ஒளிமயமானது அந்த காசியினுடைய. அந்த நகரில் இருக்கின்ற கோயில் விஸ்வநாதர் தரிசனம். இது ஹிமாலயன் நோக்கி போகும் பொழுது, காசியிலிருந்து அங்கால ஜாத்திர போகின்ற பொழுது ஹரித்துவார் போவார்கள்.
ஹரித்துவாருக்கு
அங்கால அதுக்கு மேலே போனா ரிஷிகேஷ்,
ரிஷிகேஷ்,
ரிஷிகேஷுக்கு அங்கால போனா பத்ரிநாத், அதுக்கு மங்கால போனா கேதார்நாத்.
கேதார்நாத்
அப்படியே அங்கால மேல மேல போகத்தான் கைலாசம் வரும்.
கைலாசம் ஓ
இன்றைக்கு அந்த வழியில ஆக்கள் போவது குறைவு, ஆனாலும் இந்த நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 50 to 100 யாத்திரிகர்களை சீன அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் இந்திய அரசாங்கம் விசா பெற்று அவருடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி போகிறார்கள். என்னுடைய குருநாதராகிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருடைய தீட்சாநாமம் குஞ்சித பாதநாதன் சிதம்பரத்தில் இருக்கின்ற என்னுடைய பெருமான் எனக்கு இந்த அளவு ஞானத்தை தந்தது அவருடைய கருணை. அவர் கைலாச யாத்திரைக்கு இந்த நடந்து போற வழியால
போயிருக்கிறார்.
5 கைலாச யாத்திரை போயிருக்கிறார். ஒரு முறை இது நடந்து போற வரைக்கும் போய் மானவர் வரைக்கும் போயிருக்கிறார். அங்க பிறகு அடுத்தடுத்த பிறகு போகிற பொழுது நேபாளில போய் போயிருக்கிறார். 2 முறையில நேபாளிடம் போன பொழுது தான் அவர் தன்னுடைய குருவை நேபாளத்தில் சந்தித்தார். அவருடைய குரு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார், கோவைப்புதூர். அப்ப அங்க வந்து சிவக்குடியிலை சேர்ந்தவர் சச்சிதானந்தநாத சுவாமி அவருடைய குரு. அவர் அங்கே போய் கைலாச யாத்திரைக்கு நேபாளில் தங்கியிருக்கின்ற பொழுது இவரை அங்கே ஆட்கொண்டார். இதுதான் இந்த கைலாசநாதர் வந்து ஆட்கொள்வது எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுவார் என்று தெரியாது. அந்த விதத்திலே இந்த கைலாசம் இதுக்கு போகிற இன்றைய பயண குறிப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கு. வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், உடல் பலம் உள்ளவர்கள் அதை ஒரு சென்று பார்த்து வருவது நல்ல
நல்லது.
ஆனால் சுற்றுப்பயணமாக அல்ல. போகும்பொழுது அதுல வேற கலர் இருக்கா ஷாப்பிங் இது போட்டு
தாஜ்மஹாலையும்
தாஜ்மஹாலையும் பார்த்துக்கொண்டு தாஜ்மஹால் வந்து சமாதி. அங்க வந்து இஸ்லாக இடுகாட்டுக்கு போற
மாதிரி.
இரண்டாவது அங்க மும்தாஜுடைய உடல் புதைத்து இருக்கிறது இல்லையா.
ஓ
இப்ப பல பேருக்கு இது தெரியல. கோயில் ஜாத்திரில போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுறது. நீங்க ஜாத்திரை போறோம்டா புறம்பாக போய் பார்க்கலாம். அதுக்கண்டு போய் இதையும் இதையும் கலக்க
கலக்க கூடாது
என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம்.